அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் திங்கள் 9 நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் இலங்கை தேசிய கொடியை பள்ளிக்கூட விழாவில் ஏற்ற மறுத்த வடமாகாண அமைச்சர் ஐங்கிரநேசன் தனது முடிவு குறித்து தெரிவிக்கும் கருத்து.
ஒரு நாட்டினுடைய தேசிய அடையாளங்கள் என்று சொல்லுவது அந்த நாட்டில் வாழக்கூடிய தேசிய இனங்கள் எல்லாவற்றுக்கும் பொருத்தமான ஒரு குறியீடாகத்தான் தேசிய அடையாளங்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியும்.
இலங்கை மன்னார் மாவட்ட கிராமவாசிகள் நிலப்பிரச்சனையில் அரசு அலுவலகத்தை தாக்கியது பற்றிய செய்தி.
ஜனங்கள்லாம் சரியான ஆவேசமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஆபீஸ்ல கண்ணாடி நடத்தி போட்டாங்க. ஆபீஸ் இது 10-12 கண்ணாடி கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணாயா அவங்களோட பரம்பரையான காணியில கொண்டு போய் இஸ்லாம் மக்களை கொண்டு கொடியேற்றிட்டாங்க. ஊர்ல மக்கள்ன்ற ஒரு அபிப்பிராயம் கேட்காம 180 வருஷமா அவங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த இடம்.
மிசோராம் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது பற்றிய செய்தி. தமிழ்நாட்டில் மீண்டும் ஒருமுறை அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு. சிங்கப்பூரில் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் ஏற்பட்ட கலவரம் பற்றிய செய்தி. பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
யுக்ரைன் நாட்டு தலைநகர் கியேவில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை தணிக்கும் வகையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கு கலவரத்தை அடக்கும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த சதுக்கத்தை இன்னும் அரசுக்கு எதிரான நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்துள்ளார்கள். மேலும் பலர் அச்சதுக்கத்தை அண்டிய பகுதியில் உள்ள சாலைகளில் தடைகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளார்கள். இந்நிலையில் எதிர்க்கட்சியினுடன் பேச்சுவார்த்தை நடத்த தான் தயாராக இருப்பதாக நாட்டின் அதிபர் விக்டர் யானுகோவிச் கூறுகிறார். இதனிடையே ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை பிரிவின் தலைவர் கேத்ரின் ஆஷ்டன் அம்மையார் அரசுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த நாளை கியேவுக்கு பயணமாகின்றார். அரசு பதவி விலக வேண்டும், புதிய தேர்தல்கள் நடைபெற வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியத்துடன் யுக்ரைன் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அங்கே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அதிபர் யானுகோவிச்சோ ரஷ்யாவுடன் நெருக்கமான தொடர்புகளை பேணவே விரும்புகின்றார்.
தாய்லாந்தில் திடீர் தேர்தல் ஒன்றுக்கு அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற போதிலும் தலைநகர் பாங்காக்கின் வீதிகளில் 100,000-க்கும் மேற்பட்ட அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் குவிந்திருக்கிறார்கள். போராட்டங்கள் தொடங்க முன்னர் தொலைக்காட்சியில் பேசிய பிரதமர் இங்லோக் ஷினோவத் நாடாளுமன்றத்தை கலைப்பதாகவும் கூடிய விரைவில் தேர்தல் நடத்தப் போவதாகவும் அறிவித்திருந்தார். ஆனால் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தப்போவதாக ஆர்ப்பாட்டக்காரர்களின் தலைவர் சுதீப் தக்ஷுபான் தெரிவித்தார். அரசாங்கத்தை பதவி இறக்கிவிட்டு ஆட்சியை மக்கள் கவுன்சில் ஒன்றிடம் ஒப்படைக்குமாறு அவர் கூறி வருகிறார். எதிரடியான ஜனநாயக கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் அவர்களின் நாடாளுமன்ற ஆசனங்களை ராஜினாமா செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவுக்கு மரியாதையும் அஞ்சலியும் செலுத்த அந்நாட்டு நாடாளுமன்றம் சிறப்பு கூட்டம் ஒன்றை நடத்தி வரும் வேளையில் அவரது மகள் மகாசவி தனது தந்தையின் இறுதி நாட்கள் குறித்து பிபிசியிடம் பேசியுள்ளார்.
From last week Friday until Thursday, it was a wonderful time. If we can say the process of death is wonderful. But Dada had a wonderful time.
அந்நாட்களில் அவரால் கண்களை அதிகமாக திறக்க முடியவில்லை என்றாலும் தனது குடும்பம் எந்த அளவுக்கு அவரை நேசித்தது என்பதை கேட்கக்கூடிய நிலையில் இருந்தார் என்பதை தன்னால் உறுதியாக கூற முடியும் என்றும் அவரது மகள் கூறுகின்றார். தனக்கு மட்டுமல்லாமல் அவர் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய விஷயம் மன்னிப்பதற்குரிய தைரியம்தான் எனவும் அவரது மகள் மகாசவி சுட்டிக்காட்டியுள்ளார்.
பிரிட்டனில் ஊழல் மோசடிகள் மூலம் செல்வச் செழிப்பை பெற்றிருக்கின்ற வெளிநாட்டு குடியிருப்பாளர்களிடமிருந்து சொத்துக்களை மீளப்பெற அரசாங்கம் மேலும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த சட்டவிரோத சொத்துக்களை கண்டுபிடித்து முடக்குவதற்கு இன்னும் வீரியமான நடவடிக்கைகள் அவசியம் என்று டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. முன்கூட்டியே கண்காணிப்புடன் கூடிய செயற்பாட்டுக்கும் ஊழல் பேர்வழிகள் அதிகாரத்தில் இருந்து வெளியேற முன்னர் நடவடிக்கை எடுப்பதற்கும் பிரிட்டன் தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இக்வோரியல் கினி நாட்டு அதிபர் அவரது மகன் தொடர்பில் பிரான்ஸ் நடவடிக்கை எடுத்திருக்கின்றமை பற்றியும் டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் சுட்டிக்காட்டியிருக்கிறது.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஆயுத குழுக்களிடமிருந்து ஆயுதங்களை களையும் நடவடிக்கையை பிரெஞ்சு படைகள் ஆரம்பித்துள்ளன. இந்த நடவடிக்கை தொடங்கிய பொழுது பிரெஞ்சு படையினருக்கும் ஆயுதம் தாங்கியவர்களுக்கும் இடையே தலைநகர் பேங்கூயில் உள்ள விமான நிலையத்திற்கு அருகே குறுகிய நேரத்திற்கு துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றன. இதையடுத்து அந்த நகரில் பல ஆயுததாரிகளை தாங்கள் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளதாக பிரெஞ்சு படைகளின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அங்குள்ள முக்கிய இஸ்லாம ஆயுத குழுவான செலேக்காவின் முன்னாள் ஆயுததாரிகளுக்கு தமது ஆயுதங்களை கையளிக்க பிரான்ஸ் 7 நாள் அவகாசம் அளித்துள்ளது.
சோமாலிய தலைநகர் மொகதீசுவில் இருக்கின்ற நீதிமன்றம் ஒன்று தான் பாலியல் வல்லுறவுக்குள்ளானதாக கூறியிருந்த பெண்ணொருவருக்கும் அந்த செய்தியை வெளியிட்ட இரண்டு செய்தியாளர்களுக்கும் சிறை தண்டனை அளித்திருக்கிறது. அவதூறு மற்றும் பொய்கூறியமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக 19 வயதான அந்த பெண்ணுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு செய்தியாளருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றவருக்கு 6 மாத சிறையும் அளிக்கப்பட்டுள்ளன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் புதிதாக அமைக்கப்பட்ட வடக்கு மாகாண சபையின் அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் நாட்டின் தேசிய கொடியான சிங்கக் கொடியை ஏற்ற மறுப்பு தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாண அரசு நிகழ்வுகளில் தேசிய கொடியை ஏற்றுவது தவறு என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவரது எதிர்ப்புக்கான காரணம் என்ன என்று அமைச்சரிடமே கேட்டார் ஜெயபிரகாஷ்.
மன்னாரில் வெள்ளாங்குளம் அரசினர் தமிழ்கழக பாடசாலையில் பரிசளிப்பு விழாவுக்கு என்னை பிரதம விருந்தினராக அழைத்துள்ளார்கள். அந்த பிரதம விருந்தினர் என்கின்ற வகையில் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றிருந்த பொழுது ஒரு பயிற்சியில் ஒரு அழைப்புகள் விடுத்திருந்தார்கள். இப்பொழுது வடக்கு மாகாண விவசாய அமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார் என்று சொல்லி நான் அதிபரிடம் சொன்னேன். நான் ஏற்றி வைக்க விரும்பவில்லை என்று சொல்லி மாகாண சபை கொடி அங்கு இருக்கவில்லை. பாடசாலை கொடியும் இலங்கை தேசிய கொடியும் இருந்தது. உடனடியாகவே அதிபர் அவர்கள் வந்து வலயக் கல்வி பணிப்பாளரை கொண்டு அந்த தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தான் பாடசாலை கொடியை ஏற்றி வைத்தார். வடக்கு மாகாண சபை தேர்தலின் பொழுது நான் இது தொடர்பாக என்னுடைய தேர்தல் பரப்புரையில் குறிப்பிட்டிருந்த விடயத்தை அந்த ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருந்தது. இலங்கையினுடைய தேசிய கொடியில் வந்து சிங்கம் இருப்பதை என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிங்கம் என்று சொல்லப்படுகின்றது வந்து சிங்கள சகோதரர்களினுடைய குறியீடாகவே அந்த சிங்க தேசிய கொடியில் வந்து இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையில் ஒரு நாட்டினுடைய தேசிய அடையாளங்கள் என்று சொல்லுவது அந்த நாட்டில் வாழக்கூடிய தேசிய இனங்கள் எல்லாவற்றுக்கும் பொருத்தமான ஒரு குறியீடாகத்தான் தேசிய அடையாளங்கள் வந்து இடம்பெற்றிருக்க முடியும். இலங்கையினுடைய சூழலை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கும் ஒரு தேசிய சூழல் இருக்கின்றது, நேஷனல் என்வயர்மெண்ட். அதே மாதிரி சிங்கள சகோதரர்களுக்கும் அவர்கள் வாழ்ந்து அவர்களோடு சேர்ந்து பரிணாமித்து வந்த ஒரு சூழல் அவர்களுக்கான தேசிய சூழல். இந்த ரெண்டு தேசிய சூழலுக்கும் பொதுவான ஒரு விலங்கை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீர்களாக இருந்தால் நாங்கள் சிங்கத்தை சொல்ல முடியாது.
இந்த சிங்கக்கொடி என்பது இலங்கையினுடைய அரசியல் அமைப்பின் படி அந்த நாட்டின் தேசிய கொடி. இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பை பாதுகாப்பதாக நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு இந்த உறுப்பினர் பதவியையும் அதன் தொடர்ச்சியாக அமைச்சு பதவியையும் வகிக்கிறீர்கள். அப்ப நீங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கின்ற அந்த உறுதிமொழிக்கு என்னானது?
நாங்கள் போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், மிக பெரும் அழிவை சந்திச்சிருக்கின்ற எண்ணம். ஆகவே எங்கள் மீதான ஒரு நல்லெண்ணத்தை காட்ட வேண்டியது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு ஒரு நல்லெண்ணத்தை காட்ட வேண்டுமாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் இந்த சிங்கத்தை வந்து அப்புறப்படுத்தி பொருத்தமானது ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும் என்கிறதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. இங்கு தேசிய கொடியை அவமதித்தல் என்கின்ற சொல்லுக்கு வந்து இடம் கிடையாது. நாங்கள் தேசிய கொடியை கிழித்ததாகவோ அல்லது அதை எதிரித்ததாகவோ அப்படி எதுவும் நாங்கள் கோருவோம் இல்லை, அப்படி செய்யவும் இல்லை. என்னுடைய மனத்துக்கு ஒவ்வாத ஒரு செயலை வந்து நான் செய்வதற்கு விரும்பவில்லை. அதே நேரம் மாகாண சபை என்று சொல்லி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் சில நிர்வாக ரீதியாக சில இடர்பாடுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் மாகாண சபைக்கு ஒரு கொடி இருக்கின்றது. இவ்வளவு காலமும் ஒரு தேர்தல் இல்லாம முதலமைச்சர் இல்லாம ஆளுநருக்கு கீழே அதிகாரம் செலுத்தப்பட்டு அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழில் தான் இந்த மாகாணம் வந்து இடம்பெற்றபடியால் அந்த மாகாண சபை கொடிக்கு உரிய முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது மாகாண சபை ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பிறகு பாடசாலைகளிலோ அல்லது வேறு திணக்கங்களிலோ மாகாண சபையை கொடியை ஏற்றுவதற்குமான முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்கிறதையும் நான் அந்த இடத்தில் உணர்த்திருக்கின்றேன்.
வடக்கு மாகாண சபை அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன். இலங்கை மனித உரிமை ஆணைய விதிகள் திருத்தப்படவிருப்பதாக அந்த கமிஷனின் ஆணையர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் கொழும்பில் உள்ள நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா மனித உரிமை பேரவையின் மாநாட்டுக்கு முன்பு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அந்த ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்த திருத்தங்கள் அடங்கிய அறிக்கையொன்றை தற்போது ஜனாதிபதிக்கும் நீதி அமைச்சருக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் பிரதிபா மகானாமஹேவா பிபிசியிடம் தெரிவித்தார். தற்போது எமது ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளை அமல்படுத்துவதை சில அரசு நிறுவனங்கள் மறுத்து வருகின்றது. இதன் காரணமாக மனித உரிமை மீறல்களுக்கு முகம் கொடுத்தோர் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். எனவே எமது பரிந்துரைகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஊடாக ஒரு நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு அமல்படுத்தக்கூடிய வகையில் சட்டத்தை மாற்றியமைப்பதே நாம் மேற்கொள்ளவுள்ள முக்கிய திருத்தம். இதற்கு மேலதிகமாக எமது நாட்டின் மனித உரிமை நிலவரத்தை மேம்படுத்தக்கூடிய 4 திருத்தங்களையும் நாம் அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்துள்ளோம் என்று தெரிவித்தார் பிரதிபா மகானாமஹேவா. இவ்வாறான திருத்தங்கள் மேற்கொள்வதன் மூலம் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தின் போது இலங்கைக்கு எவ்வாறான பலன்கள் ஏற்படும் என்று கேட்டபோது எதிர்வரும் ஜெனீவா கூட்டத்தின் போது இந்தியா, பிரித்தானியா, கனடா ஆகிய நாடுகள் எமது நாட்டுக்கு எதிராக பல தீர்மானங்களை கொண்டுவரப் போவதாக அறிவித்துள்ளனர். எமது நாட்டுக்கு எதிராக முன்வைக்கப்படும் இவ்வாறான தீர்மானங்களை பலவீனப்படுத்த இவ்வாறான திருத்தங்கள் பயனளிக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று தெரிவித்தார் பிரதிபா மகானாமஹேவா. இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள போர் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கு இந்த திருத்தங்கள் உதவுமா என்று கேட்டபோது இந்த திருத்தங்கள் போர் குற்றங்களை விசாரணை செய்வதற்கு உதவுமா என்பதை எனக்கு நேரடியாக கூற முடியாது. ஆயினும் எமது நாட்டில் தேசிய ரீதியில் ஏற்படும் மனித உரிமை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு இந்த திருத்தங்களை பயன்படுத்த முடியும் என்றே கூற வேண்டும் என்று தெரிவித்தார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் பிரதிபா மகானாமஹேவா.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். மன்னார் மாவட்டம் பொன்தீவு கண்டல் காணி தகராறு தொடர்பான செய்திகளை சனிக்கிழமை என்று தமிழோசையிலேயே கேட்டோம். இது தொடர்பாக பிரதேச செயலகத்தின் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது அலுவலக கண்ணாடிகள் உடைந்து சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கு மன்னார் மாவட்டம் பொன்தீவு கண்டல் காணி தகராறு தொடர்பில் நானாட்டான் பிரதேச செயலகத்தில் முக்கிய கூட்டம் ஒன்று நடைபெறவிருந்த வேளை அங்கு இடம்பெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது பிரதேச செயலக கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொன்தீவு கண்டல் கிராமத்திற்கு சொந்தமான காணியில் அயல் கிராமமாகிய பூவரசங்குளம் கிராமத்தில் உள்ள முஸ்லிம் குடும்பங்களுக்கு இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் வீடுகள் அமைப்பதற்காக காணிகள் வழங்கப்பட்டுள்ளதை ஊர்வாசிகளான தமிழ் குடும்பங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இதனால் அங்கு முறுகல் நிலை ஏற்பட்டிருந்தது. பாதுகாப்புக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இதனையடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் இன்று நானாட்டன் பிரதேச செயலகத்தில் இருதரப்பு பிரதிநிதிகள், நானாட்டன் பிரதேச செயலாளர் மன்னார் ஆயர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் சந்தித்து பேச்சுக்கள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை பிரதேச செயலக அலுவலகத்தின் முன்னால் திரண்ட மக்கள் தங்கள் கிராமத்து காணிகளை விட்டுக் கொடுக்க போவதில்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது கழகம் அடக்கும் போலீசாரும் அங்கு பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது சம்பவ இடத்தில் இருந்த அருள் தந்தை சுரேஷ் ரெவல் அவர்களை தொடர்பு கொண்டு என்ன நடக்கின்றது என கேட்டேன்.
ஜனங்கள் எல்லாம் சரியான ஆவேசமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஆபீஸ்ல கண்ணாடி நடத்தி போட்டாங்க. ஆபீஸுக்கு 10-12 கண்ணாடி கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணாயா அவங்களோட பரம்பரையான காணியில கொண்டு போய் இஸ்லாம் மக்களை கொண்டு போய் கொடியேற்றிட்டாங்க. ஊர்ல மக்கள்ன்ற ஒரு அபிப்பிராயம் கேட்காம 150 வருஷமா அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அதுல இருந்து போட்டு அவங்களோட ஒரு குறிப்பிட்ட காரணத்துல அதுல தண்ணி வசதினு கீழே போனவங்க இவர்கிடத்துல. ஆனா அவங்களோட உரிமையான சொத்து தான் அது, பரம்பரையான சொத்து. அதை திடீர்னு அவங்க இஸ்லாம் மக்களை குடியேற்றினாங்க. அதுக்கு குடியேற்றமான சொல்ல இல்ல, வேற இடத்துல குடியேற்றுங்க. மக்கள்ன்ற பிரச்சனை எங்க ஊர், எங்கட ஊர்ல எங்களை வாழ விடுங்க. சொந்த ஊர் மக்களுக்கு அவங்க காணியை கொடுத்து கொடுக்கணும். கூட்டம் நடக்கிறதுக்கு முதலே ஆக்கள் படையா படையா வந்து ஆர்ப்பாட்டம் செய்து கண்ணாடியில் உடைச்சு நடந்துட்டு அப்படி இல்ல கூட்டம் வைக்க இல்ல வைக்கிறதுக்கு விட்டா தானே எல்லாம் அப்படி வந்து சனம் வந்து இவ்வளவு அனுப்பிக்கிறாங்க. ஒன்றும் ஜெயிக்கலாம் இருக்குது, கண்ட்ரோல் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. அவங்க என்ன எத்தனை கூட்டம் வச்சு வச்சு ஒரு தீர்வு எங்களுக்கு தெரியல. கடைசி எங்களை காணியை வராக தான் கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு தீர்வு தர போறது இல்லை. அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க
என்றார் அருட்தந்தை சுரேஷ் ரெவல் அவர்கள். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன், மன்னார் ஆயர் ராய்ப்பு ஜோசப் அவர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுடனும் போலீசார் மற்றும் தரப்பினருடனும் பேச்சுக்கள் நடத்தியதை அடுத்து நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த பிரச்சனை குறித்து நாளை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மட்டத்தில் பேச்சுக்கள் நடத்தப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்தார். இதற்கிடையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் பிரதேச செயலகத்திற்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக போலீசாரிடம் முறையிட்டிருப்பதுடன் அரசாங்க அதிபரின் கவனத்திற்கும் கொண்டு வந்துள்ளதாக நானாட்டன் பிரதேச செயலாளர் சந்திரையா அவர்கள் தெரிவித்தார். தாக்குதலின் போது கடமையில் ஈடுபட்டிருந்த தாங்கள் தெய்வாத இனமாக காயங்களின்றி தப்பியதாகவும் அவர் கூறினார்.
மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய குறிப்புகள். மிசோரம் மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து வருகையில் அங்கு காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. இதுகுறித்த செய்தி குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
மிசோரம் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று December 9 காலை 8 அளவில் மிசோரத்தில் உள்ள 40 தொகுதிகளில் துவங்கியது. வாக்கு எண்ணிக்கை இன்னும் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெற்றி அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகளை வென்று அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது. தற்போதைய ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 32 தொகுதிகளை வென்றிருந்தது. இதுவரை கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி மிசோரம் தேசிய முன்னணி கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இன்று காலை முதல்கட்ட வாக்கு எண்ணிக்கையிலிருந்தே காங்கிரஸ் கட்சிதான் முன்னணியில் இருந்து வந்தது. மிசோரத்தின் தற்போதைய முதலமைச்சரான லால் தான்காவ்லா இந்த தேர்தலில் ராங் துர்ச்சோ மற்றும் செர்சிப் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலுமே அவர் 1000+ அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நேற்று நடந்த டெல்லி, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய 4 மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் கட்சி சந்தித்த கடும் தோல்வியை தொடர்ந்து இன்று மிசோரத்தில் பெரும் வெற்றி கண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மிசோரம் மாநில சட்டமன்ற தேர்தல் கடந்த November 25 நடைபெற்றது. அங்குள்ள 40 தொகுதிகளில் ஆளும் காங்கிரஸ், மிசோரம் ஜனநாயக முன்னணி, மிசோரம் தேசிய முன்னணி என பல்வேறு கட்சிகளை சேர்த்து 142 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தமிழகத்தில் மீண்டும் ஒருமுறை அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் கே வி ராமலிங்கம் நீக்கப்பட்டு முன்பு அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட உதயகுமார் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
தமிழக அமைச்சரவையில் இருந்து விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் கே வி ராமலிங்கம் நீக்கப்பட்டிருக்கிறார் என ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது. சாத்தூர் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளருமான ஆர் பி உதயகுமார் புதிய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். 2011 சட்டமன்ற தேர்தல்களில் அஇஅதிமுக வெற்றி பெற்றவுடன் உருவாக்கப்பட்ட அமைச்சரவையிலும் உதயகுமார் இடம்பெற்றிருந்தார். அப்போது அவரிடம் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அமைச்சராக பதவியேற்ற நாளிலிருந்து அவர் சட்டமன்றம், கட்சி அலுவலகம், தலைமைச் செயலகம் இவற்றிற்கு செல்லும் போதெல்லாம் காலில் செருப்பு அணியாமல் தான் சென்று வந்தார் அவர். ஏனென்று கேட்டபொழுது முதல்வர் ஜெயலலிதா தனது தெய்வம், அவர் இருக்கும் இடம் கோவில், கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் செருப்பணிவதில்லை என விளக்கம் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தியவர் உதயகுமார். பின்னர் முதல்வரே கடிந்து கொண்டதால் தான் காலணிகளை மீண்டும் பயன்படுத்த துவங்கியதாகவும் அவர் கூறினார். ஆனால் 6 உதயகுமார் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு இப்போதுதான் மீண்டும் அமைச்சராகிறார். ஈரோடு மேற்கு தொகுதியில் இருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமலிங்கத்திடமிருந்து அண்மையில்தான் பொதுப்பணித்துறை பறிக்கப்பட்டு அவரிடம் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை ஒப்படைக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் அவர் அஇஅதிமுகவின் ஈரோடு நகர மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் இழந்திருந்தார். மேலும் இன்று திங்கள் வெளியான ஆளுநர் மாளிகை அறிவிப்பின்படி வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு அமைச்சர் பி வி ரமணா வருவாய்த்துறை அமைச்சராகிறார். அத்துறையினை இதுவரை நிர்வகித்து வந்த தோப்பு வெங்கடாச்சலம் சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாடு அமைச்சராகிறார். சுற்றுச்சூழல் அமைச்சர் எம்.சி. சம்பத் வணிக வரித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். May 2011 மூன்றாம் முறையாக தமிழக முதல்வராக ஜெயலலிதா பொறுப்பேற்றதிலிருந்து இன்றுடன் சேர்த்து 14 தனது அமைச்சரவையை அவர் மாற்றியமைத்திருக்கிறார். ஆனால் ஒரு முறை கூட ஏன் அந்த மாற்றம் என்பது குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
சென்னையிலிருந்து கோபாலன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி ஒரு சர்வதேச குறிப்பு. சிங்கப்பூரில் நேற்று இரவு ஒரு இந்தியர் மீது வாகனம் ஏறியதால் உயிரிழந்ததை அடுத்து இந்திய வம்சாவளியினர் அதிகம் வாழும் லிட்டில் இந்தியா பகுதியில் கலவரம் ஏற்பட்டது. பல வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. சிங்கப்பூர் கடந்த 30 ஆண்டுகளில் காணாத வன்முறை இது என்று அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே 27 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து சிங்கப்பூர் அதிகாரிகளுடன் தாம் தொடர்பில் இருப்பதாக கூறியுள்ள இந்திய தூதரகம், உதவி தேவைப்படும் இந்தியர்கள் தூதரகத்தை அணுகலாம் என்றும் தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து சிங்கப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்ரம் நாயர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சுவாமிநாதன்.
நேற்று ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்தில் ஒரு தொழிலாளர் காலமானார். அதன் பிறகு அந்த இடத்துல உள்ள மற்ற தொழிலாளர்கள் எல்லாமும் இந்த ஒரு கலகம் தொடங்கினார்கள். அப்ப அதுல அந்த போலீஸ் வாகனங்களும் ஒரு ஆம்புலன்ஸும் எல்லாமும் நெருக்க போன பாட்டில்ஸ் கல்லுகள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் ஒரு மணிக்கூறுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு விட்டது. அந்த போலீஸ்காரர்கள் வந்து அந்த லோகோட்டு மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 27 பேரு கைது பண்ண முழு கதையும் என்ன நடந்த எல்லாமும் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வெளிவர போகுதுன்னு நம்புகிறேன். நிறைய தொழிலாளர்கள் இங்க இருக்கிறார்கள், பல ஆயிரக்கணக்கான ஆண்கள் இருக்கிறார்கள். முதல் முறை இப்படி ஒரு விஷயம் நடந்தது. பார்த்தவர்கள் எல்லாமும் இந்த விபத்து நடந்ததால் தான் இப்படி நடந்தது என்று சொல்லுகிறார்கள். அதுவும் பலரும் வாங்கி உள்ளது எல்லாம் குடித்து விட்டு அதனாலும் இதில் கலந்து கொண்டார்களோ தெரியாது. பல வேற விஷயங்கள் இருக்கிறது.
அந்த விபத்தில் இறந்து போனது இந்தியர் என்று சொல்லப்படுகிறது. கைதானவர்களிலும் பலர் இந்தியர்கள் என்று சொல்லப்படுகிறது, அது சரியா?
ஆமா, இந்தியர்களும் அந்த சவுத் ஏசியன் இடத்துல இருந்து இந்தியர்கள், பங்களாதேஷ், அங்குள்ள
அரபு நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க தொழிலாளர்களுக்கு உரிய உரிமை கொடுக்கப்படுவதில்லை, அவர்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை என்பது போன்ற பிரச்சனைகள் ரொம்ப நாட்களாகவே இருந்து வந்தன. சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு சீன பஸ் ஓட்டுநர்கள் ஒழுங்காக சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை, சம்பளத்திலே பாரபட்சம் காட்டப்படுகிறது என்று சொல்லலாம், வேலைநிறுத்தம் செய்தார்கள். அதே போல அங்கே இருக்கின்ற வேறு நாட்டு தொழிலாளர்களுக்கும் இந்த ஒரு கசப்புணர்வு இருந்து வருகிறது. அந்த விஷயத்தை கவனிக்க சிங்கப்பூர் அரசு தவறி இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதே.
அது பற்றி எல்லாம் இந்த கழகத்தால அந்த விஷயங்கள் எல்லாம் வேற விஷயங்கள். அதுக்கெல்லாம் இந்த MOM வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. அப்ப இந்த எம்ப்ளாயர்ஸ் ஏதாவது தப்பு செஞ்சால் அவருக்கு ஃபைன் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கும் வந்து இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் மறுபடியும் எடுக்க முடியாது என்று சொல்றாங்க. தொழிலாளர்களுக்கும் நிறைய சட்டங்கள் இருக்கிறது. சம்பளம் வந்து சரியாக கட்ட வேண்டும், லெவி சரியாக கட்ட வேண்டும், அவர்களுக்கு வசிக்கிற நல்ல இடங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அப்ப இந்த டார்மட்ரிஸ் எல்லாமும் அதை சுற்றியும் பல சட்டங்கள் இருக்கிறது. என்னுடைய சொந்த சம்பவம் குறித்தபடியும் சில வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஏரியா எல்லாமும் இருக்கிறது. அப்ப அந்த ஒர்க் விவசாயம் பற்றி நிறைய சட்டங்கள் இருக்கிறது. இருந்தாலும் சில எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் இந்த சட்டங்கள் கவனிக்க மாட்டார்கள். அப்ப அதற்கு எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஆனால் அதனால்தான் இந்த கலகம் நடந்தது என்று சொல்வது அது தப்பு என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய கதையெல்லாம் வெளிவரும்.
சிங்கப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்ரம் நாயர் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக, இதுவரை இல்லாத அளவுக்கு ஒலிம்பிக் போட்டிகளில் பெறப்பட்ட ஒரு பதக்கம் ஏலத்தில் விலை போயுள்ளது பற்றிய செய்தியை பார்ப்போம். மிகவும் சர்ச்சைக்குரிய பெர்லின் ஒலிம்பிக் போட்டிகளில் அமெரிக்க தடகள வீரர் ஜெஸி ஓவன்ஸ் வென்ற ஒரு தங்கப்பதக்கம் சுமார் 1.5 மில்லியன் டாலருக்கு ஏலம் போயுள்ளது. 1936 ஜெர்மனி ஹிட்லரின் ஆட்சியின் கீழ் இருந்தபொழுது நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் கருப்பின அமெரிக்கரான ஜெஸி ஓவன்ஸ் 4 தங்கப்பதக்கங்களை வென்றார். அந்த ஒலிம்பிக் போட்டியில் அவர் ஆடவருக்கான 100, 200 மீட்டர் ஓட்டத்தில் மட்டுமல்லாமல் 400 மீட்டர் தொடரோட்டம் மற்றும் நீளம் தாண்டுதல் ஆகியவற்றில் தங்கப்பதக்கங்கள் வென்றார். அந்த பிரிவுகளில் ஜெர்மன் வீரர்கள் வெள்ளிப்பதக்கமே பெற முடிந்தது. ஒரு தனி மனிதராக ஆரிய மேலாதிக்கத்தை அவர் தகர்த்தெறிந்தது ஹிட்லரை பெரிதும் கோபாவேசத்திற்கு உள்ளாக்கியது. இணையதளத்தின் மூலம் விற்பனையான இந்த பதக்கம் மட்டுமே அவர் பெற்ற 4 இப்பொழுது இருக்கும் ஒன்றே ஒன்று. எனினும் இப்பொழுது விற்பனையாகி உள்ள அந்த பதக்கம் அவர் எந்த போட்டியில் வென்றது என்பது தெரியவில்லை. அந்த ஒலிம்பிக் போட்டிகளில் 4 தங்கப்பதக்கங்களை வென்று நாடு திரும்பினாலும் அடுத்த 3 ஆண்டுகளில் அவர் திவாலாகி விட்டதாக அறிவிக்கும் நிலை ஏற்பட்டது. அவர் மிகுந்த சிரமத்தில் இருந்தபொழுது அவரை ஆதரித்த தனது நெருங்கிய நண்பரும் நடன கலைஞருமான பில் போஜாங்கில்ஸ் ராபின்சனுக்கு அந்த பதக்கத்தை அன்பளிப்பாக அவர் கொடுத்தார். அந்த பதக்கமே இப்பொழுது கலிபோர்னியாவில் ஏலம் போயுள்ளது. அடுத்து இந்திய ஹாக்கி தொடர்பான ஒரு செய்தி. இந்திய ஹாக்கி அணியின் ஒரு பயிற்சியாளராக அதன் முன்னாள் தலைவர் வாசுதேவன் பாஸ்கரன் சில நாட்களுக்கு முன்னர் நியமிக்கப்பட்டார். எனினும் அவர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டெரி வால்ஷுடன் இணைந்து செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பு எந்த அளவுக்கு இந்திய ஹாக்கி அணியின் ஏற்றத்திற்கு உதவும் என்று ஹாக்கி செய்தியாளர் எஸ் தியாகராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
பாஸ்கரன் வந்து ரொம்ப நாளா அசோசியேட்டட் வித் ஹாக்கி, ஜூனியர் டீமோட இருந்தாரு, சீனியர் டீமோட இருந்தாரு, வேர்ல்ட் கப்ல இருந்தாரு, 2000 ஒலிம்பிக்ஸ் சிட்னில அவர் தான் கோச்சா இருந்தாரு. எல்லாம் நிறைய அவருக்கு நல்ல கான்டாக்ட் இருக்கு. இன்டர்நேஷனல் ஹாக்கி பிளேயர்ஸ் எல்லாருக்கும் அவருக்கு தெரியும். நல்ல தியரட்டிக்கல் நாலேஜ் ஜாஸ்தி. இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் எல்லா டோர்னமெண்ட்லையும் எல்லா ஓடியும் எல்லா கிளைமேட்லயும் ஹாக்கி பார்த்து ஹாக்கி இந்தியன் டீம் கோச் பண்ணிருக்காரு. அதனால அவரோட இன்புட்ஸோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸோ ரொம்ப நல்லதுதான் இந்தியன் ஹாக்கி டீம். இப்போ
பாஸ்கரன் வந்து ஒரு காலத்துல இந்தியன் சீனியர் டீமுக்கே கோச்சா இருந்தார். ஆனா இப்போ வந்து டெரி வால்ஷ் தான் சீஃப் கோச். அவருக்கு இவர் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கும்போது பாஸ்கரனால அவருடைய ஈகோ எல்லாம் பிளட்ஜ் பண்ணிட்டு வேலை செய்ய முடியுமா? அந்த ஈக்குவேஷன் சரியா ஒர்க் அவுட் ஆகுமா?
நேஷனல் டீமுக்காக என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன். யாருக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. பாஸ்கரன் வந்து ஒரு நல்ல கம்யூனிகேட்டர். ஹி கேன் டாக் டு டெரி வால்ஸ் அண்ட் ஆல்சோ டாக் டு தி பிளேயர்ஸ். அதெல்லாம் ஒரு நல்ல இதுதான். மூணு பேர் ஒர்க் பண்ணா பாஸ்கரனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல அனுபவம் ஜாஸ்தி. அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியமானது இப்போ இருக்கிறதுக்கு டீம்க்கு. வாட் எவர் ஹி கேன் கான்ட்ரிபியூட் ஹி வில் கான்ட்ரிபியூட். வெதர் இட் இஸ் டெரி வால்ஸ் இருந்தாலும் சரி, ஆல்டர்மென்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்கலாம் தே ஆர் மோர் ப்ரொஃபஷனல். அவங்க நல்ல ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் கோச். பாஸ்கரன் மோர் பிளேயர் அண்ட் தென் கேப்டன் அந்த மாதிரி. அதனால அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை வரத்துக்கு ஒன்றும் சத்தம் அப்படி இல்லை. ஒன்றும் ஹாக்கி இஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட். ஆஃப்டர் 1976 இன்டர்நேஷனல் இந்த ஆசோசியேட் வந்தப்புறம் கம்ப்ளீட் கான்செப்ட் ஆஃப் ஹாக்கி இஸ் எ நியூ ஸ்போர்ட். இட்ஸ் சிந்தட்டிக் ஹாக்கி. நம்ம ஆடின ஹாக்கிக்கும் இப்போ ஆடுற ஹாக்கிக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து யாரும் அதை பிரிட்ஜ் பண்ணாமல் விட்டுட்டோம். நம்ம இருக்கும்போது நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு வளர நாடுகள்லாம் வளர்ந்துனே போச்சு. நம்ம அப்படியே நின்றோம். அந்த நாங்களால் மேலே போனால் கூட நமக்கு தெரியுது அவங்களாம் வளர்ந்தாச்சு, நம்ம இங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. இந்தியன் கோச்சஸ் எதுக்கு கூட இருக்காங்கன்னா சில பேருக்கு இங்கிலீஷ் புரியாது, அது வேறு அவங்களுக்குலாம் வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்காக வந்து நாங்களை வந்து அவங்களோட நாலேஜ் ஏன்னா ப்ரொஃபஷனலி ட்ரெயின் கோச்சஸ் மாதிரி அந்த யூரோப்பியன் சிஸ்டம் மாதிரி கோச்சிங் கிடையாது இங்கே. பட் இட் மஸ் ஓ ரிசல்ட். இன்னொரு ரெண்டு வருஷத்தில் வி மஸ்ட் ஏதோ பண்ணி வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகட்டும். இது வேர்ல்ட் கப் வந்து நடக்க போகுது இந்த ஹேக்ல. அந்த ஹேக்ல நடக்கிற வேர்ல்ட் கப்லாம் இந்தியா எங்கே போய் ஃபினிஷ் பண்ணுறா அப்படிங்கிறது இந்த ஃபாரின் கோச்சோட இது எவ்வளோ தூரம் இம்பாக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியணும். அதை தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஆஸ்திரேலியன் ஸ்டைலும் நம்ம ஸ்டைலும் கிட்டத்தட்ட ஒன்றா ஆடுறோம். அது யூரோப்பியனை விட ஆஸ்திரேலியன் ஸ்டைல் மோர் சூட்டட் டு இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஹாக்கி.
ஹாக்கி செய்தியாளர் எஸ் தியாகராஜன். நிறைவாக ஒரு கிரிக்கெட் செய்தி. வங்கதேசத்தில் விளையாடுவதற்காக சென்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மேற்கிந்திய தீவுகள் அணி பாதுகாப்பு காரணங்களுக்காக திரும்பி அழைக்கப்பட்டுள்ளதாக மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டியே இந்த நடவடிக்கை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை வங்கதேசத்தின் தென்பகுதியில் உள்ள சிட்டகாங் நகரில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகே ஒரு நாட்டு வெடிகுண்டு வெடித்தது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வங்கதேசத்தில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு தொடர்ச்சியாக வன்முறையுடன் கூடிய போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இப்படியான போராட்டங்களில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் இதுவரை 70 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. எனினும் இந்த சம்பவத்தை அடுத்து இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் அங்கு நடைபெறுமா என்பது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. இதனிடையே இங்கிலாந்தில் உள்ள ஒரு கால்பந்து சங்கமான பிளாக்பர்ன் ரோவர்ஸ் தமது விளையாட்டு வீரரான டிஜே கேம்பல் பந்தய சூதாட்ட விவகாரங்கள் தொடர்பில் காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டு வருவதை உறுதி செய்துள்ளது. முறையற்ற வகையில் போட்டிகளுக்கு முன்பே சில முடிவுகளை நிர்ணயிக்கும் பந்தய சூதாட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள 6 விளையாட்டு வீரர்களில் அவரும் ஒருவர். இங்கிலாந்தில் பிரபலமாக உள்ள பிரீமியர் லீக் கால்பந்து போட்டிகளில் பிளாக்பர்ன் ரோவர்ஸ், பர்மிங்ஹாம் சிட்டி மற்றும் குவீன்ஸ் பார்க் ரேஞ்சர்ஸ் ஆகிய அணிகளுக்காக அவர் விளையாடியுள்ளார். பிரிட்டிஷ் நாளேடு ஒன்று நைஜீரியாவைச் சேர்ந்த சர்வதேச கால்பந்தாட்ட வீரரும் முன்னர் போர்ட்ஸ்மவுத் அணிக்காக விளையாடுபவருமான சாம் சோட்ஜி பணத்துக்காக போட்டிகளில் முறைகாடான வழிகளில் விளையாட தன்னால் ஊரர்களை வீக்குவிக்க முடியும் என்று கூறியதாக வெளியான செய்திகளை அடுத்தே இந்த விசாரணைகள் தொடர்ந்தன.
விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.